தினம் சைவ சித்தாந்த ஞான சாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவிகள் அருளிய பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளிய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. நம்முடைய சிந்தனை 8ஆம் சூத்திரத்து முதல் அதிகரணத்திலே இறுதி பாடலினுடைய விசேட உரையிலே இருந்து வருகின்றது. இறுதி பாடலின் பொழிப்புரையினை சிந்தித்திருக்கின்றோம், பதவுரையினையும் பார்த்தோம். இப்பொழுது விசேட உரையினை பார்க்க வேண்டும். விசேட உரையிலே அறிவுள்ள குறிப்புகளை நாம் பார்க்க வேண்டும். இந்த பாடலை ஒருமுறை நாம் படித்துக் கொள்ளுதல் நமக்கு நலமாக இருக்கும். மூன்று திறத்து அணுக்கள் செய்யும் கண்மங்கட்கு முன்னிலையாம் மூவிரண்டாம் அத்துவாவின் ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து மலம் உதிர்வித்து அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முற்றை கண்மத் துகள் அறுத்து அங்கு அத்துவா துடக்கரவே சோதித்து ஏன்ற உடற்கர்மம் அனுபவத்தினால் அறுத்து இங்கு இனிச்சை கண்மம் மூலமலம் ஞானத்தால் இடிப்பன். இந்த பாடலிலே இரண்டு இடங்களிலே அறுத்து என்று வந்துள்ளது. அதாவது மூன்று இடங்களிலே வந்துள்ளது. அது பிராரத்த கன்மத்தை உடல் ஊடாக பழைய செய்தல், அந்த இடத்துல ஒரு அறுத்து வருது ஈச்சடியில, அது இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இரண்டாம் அடியில ஆன்ற முறை அவை அறுத்தி அறுத்து என்று வருகின்றது. அதற்கப்புறம் அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி நுகராத வகை முற்றை கன்மத்துகள் அறுத்து என்று வருகின்றது. இந்த இரண்டு இடங்களை உரையாசிரியர் தம்முடைய விசேட உரையிலே அருமையாக ஒப்பிட்டு காட்டுகின்றார்கள். என்னவென்றால், முதலிலே சொன்ன அறுத்தி அறுத்து, இரண்டாம் அடியிலே சொன்ன அந்த அறுத்தி அறுத்து என்பது என்னவென்றால், உயிர் பல பிறவிகளிலே ஈட்டியுள்ள வினைகளை அவற்றை திருவுள்ளத்தில் கொண்டு அவற்றுக்கு ஏற்ற பயன்களை அந்த உயிர்கள் நுகரும்படி ஊட்டுகின்றார். அதன் மூலம் அந்த வினைகள் அற்றுப்போகும்படி செய்கின்றார். உயிர்களுக்கு வினைப்பலன்களை ஊட்டுதல், இது உயிர்க்குயிராக நின்று திரோதான சக்தி ரூபமாக நின்று அந்த வினைப்பலன்களை ஊட்டி வினைகளை கழிய செய்தல். இது மறைந்து நின்று உயிர்க்குயிராக திரோதான சக்தி ரூபமாக, திரோதான சக்தி அது மறைப்பாற்றல் என்று சொல்கின்றோம். அந்த மறைப்பாற்றல் என்று சொல்லப்படுகின்ற அந்த திரோதான சக்தி மயமாக நின்று உயிர்க்குயிராக அப்படி இருந்து வினைப்பழங்களை ஊட்டி அந்த வினைகளை அறுக்கின்றார். இது வினைகளை அறுத்தலில் இது ஒரு முறை. அப்புறம் வினைகள், நிறைய வினைகள் அற்று போய் மலபரிவாகம் அந்த ஆன்மாவுக்கு ஏற்பட்ட பிறகு ஆசானாக தோன்றி எழுந்தருளி வருகின்றார். சாதாரதிக்கு அருள்வதற்கு ஞானாசிரியனை நிலைக்களமாக கொண்டு எழுந்தருளி வருகின்றார், குருவாகி வருகின்றார். அப்படி வரும்பொழுது ஏற்கனவே நாம் பல பாடல்களை பார்த்த அந்த அத்துவ சுத்தியினை செய்து இன்னும் பயன் அளிக்காமல் எஞ்சி நிற்கின்ற அந்த வினைகளை எல்லாம் நீக்குகின்றார். ஆக அந்த இடத்திலும் என்ன சொல்கின்றார், முற்றை கண்ம துகள் அறுத்து என்று சொல்கின்றார். நுகராத வகை முற்றை கண்ம துகள் அறுத்து, இன்னும் அனுபவத்துக்கு வராமல் எஞ்சி நிற்கின்ற அந்த சஞ்சித கண்மங்களை அத்துவ சுத்தியின் மூலமாக அறுக்கின்றார், அதாவது போக்குகின்றார் என்று பார்த்தோம். அப்ப உயிருக்குயிராக நின்று வினைப்பலன்களை ஊட்டி அதன் மூலம் அந்த வினைகளை அறுத்த பொருளும் சிவபரம்பொருள் தான். குருவாகி வந்து அத்துவ சோதனை செய்து அனுபவத்துக்கு வாராமல் எஞ்சி நிற்கின்ற அந்த கண்மங்களை அறுத்த பொருளும் சிவபரம்பொருள் தான். ஆகவே உயிர்க்குயிரா நின்று அறுத்தல் வந்து அறுத்தி அறுத்துன்னு சொல்லப்பட்டது. ஆசானாக எழுந்தருளி வந்து அந்த வினைகளை அறுத்தலை வந்து தோன்றி அறுத்து, அதாவது ஆசானாக தோன்றி கண்மத்துகள் அறுத்து அப்படி போட்டிருக்கணும். ஆகவே தோன்றி அறுத்துன்னு சொன்னதும் என்ன, அறுத்தி அறுத்துன்னு சொன்னதும் ஒரே பொருள் செய்கின்ற வேலைகள். அந்த பொருள் திரோதன சக்தி ரூபமாக மறைந்திருந்து வினைப்பழங்களை ஊட்டி அந்த வினைகளை அறுத்தது. பக்குவம் வந்த பிறகு ஆசானாக தோன்றி வந்து அத்துவ சோதனை செய்தும் வினைகளை அறுத்தது. ஆகவே அறுத்தி அறுத்து தோன்றி அறுத்துன்னு ஏன் சொன்னார்னா, இரண்டு வகையிலும் வினைகளை அறுக்கின்ற பொருள் ஒரே சிவபரம்பொருள் தான் என்பதற்காக தான். அதுதான் சொல்கின்றார் பாருங்கள், இரண்டும் ஒரு பொருள் வினையாதற்குரிய இயல்பு தோன்ற, இரண்டும் அதாவது அறுத்தி அறுத்தலும் தோன்றி அறுத்தலும் ஒரே பொருளுடைய வினைதான், ஒரே சிவபரம்பொருளுடைய வினைதான் என்ற அந்த தொடர்பு தோன்றுவதற்காக தான் அறுத்தி அறுத்து தோன்றி அறுத்து என உடன் கூறினான் சொல்கின்றார். இரண்டும் ஒரு பொருள் வினையாதற்குரிய இயல்பு தோன்ற அறுத்தி அறுத்து தோன்றி அறுத்து என உடன் கூறினார். அப்புறம் ஆன்ற முறை பக்குவமான முறை, அதாவது திரோதன சக்தி ரூபமாக இருந்து வினைப்பழங்களை ஊட்டும் பொழுது அந்த என்ன வரிசை கிரமத்தில் அந்த வினைகளை செய்தது, அந்த கால கிரமப்படி வினைப்பழங்களை ஊட்டாமல் அந்த வினை பக்குவப்படி ஊட்டுகின்றார். அந்த காலச்சூழலுக்கு நுகரத்தக்க வினை எதுவோ அதன் பலனை அந்த வினை பின்னர் செய்யப்பட்டிருந்தாலும் அதை முன்னர் ஊட்டுகின்றார். அந்த மாதிரி ஆகவே அந்த ஆன்ற முறையாக தான் பக்குவமான முறை, அது பார்த்தோம் பொறிப்புறையிலே. அப்புறம் வந்து அப்படி பக்குவமான முறையிலே வினைப்பழங்களை ஊட்ட ஊட்ட உயிருடைய மலச்சக்தி கெடுகின்றது. அதைத்தான் என்ன சொன்னார் பாடல்ல, மலம் முதிர்வித்துன்னு சொன்னார். மலம் முதிர்வித்து அப்படின்னா என்ன அர்த்தம், அங்க வந்து மலம் வந்து உயிருக்கு ஒரு நோய் மாதிரி இல்லையா. ஆமா, அதனால நாம எப்படி புரிஞ்சிடக்கூடாது, ஒருவனுக்கு நோய் முற்றி விட்டது அப்படின்னு சொன்னா நோய் ரொம்ப தீவிரமாயிட்டது, அதிக வலுப்பெற்று விட்டதுன்னு அர்த்தம். இங்க வந்து மலம் முதிர்வித்துங்கிற சொல்ற இடத்துல அப்படி நாம பொருள் கொண்டு விடக்கூடாது. ஆகவே நாம் எச்சரிக்கையா பொருள் காண வேண்டும். இங்கு உரையாசிரியர் சொல்கின்ற குறிப்பினை நாம் உடன்கொள்ள வேண்டும். மலம் முதிர்தல்னா என்ன அப்படின்னா, அது அதன் ஆற்றல் முற்றிலுமாக கெடுவதற்குரிய ஒரு நிலையை அது அடைந்து விட்டது. ஒரே ஒரு வேலை செஞ்சா அந்த எஞ்சியிருக்கின்ற அந்த ஆற்றலும் கெட்டுவிடும். மலத்தின் ஆற்றல் நிறைய கெட்டாச்சு, கொஞ்சம் ஆற்றல் அந்த மலத்திற்கு எஞ்சியிருக்கிறது. ஒரே ஒரு வேலை நடந்தால் அதுவும் கெட்டுவோம். என்ன, சிவபெருமானுடைய அருள் உபதேசம் தான். சிவபெருமான் குருவாகி வந்து உரிய தீக்கைகளை செய்து அருள் உபதேசம் செய்தால் அந்த மலத்தினுடைய எஞ்சியிருக்கின்ற ஆற்றலும் கெட்டுடும். ஆமா, அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அந்த மலம் வந்துவிட்டது என்றால் அதான் முதிர்தல். எதனால் அந்த நிலைமைக்கு அந்த மலச்சக்தி எதனால அவ்வளவு குறைஞ்சது அப்படின்னா, உரிய துணை காரணங்களோடு சேர்ந்ததுனாலதான். என்ன அப்படின்னா, அனுஷ்டானம், ஆலய வழிபாடு, அடியார் தொடர்பு, திருமுறை பாராயணம், சாத்திர சிந்தனை போன்ற இது போன்ற சிவபுண்ணிய செயல்களிலே ஈடுபட மலச்சக்தி தேய்ந்து கொண்டே வரும். தேய்ந்து கொண்டு வந்து ஆசானுடைய தீக்கையினாலே அருள்பதேசத்தினாலே அது முற்றிலும் கிடத்தக்க ஒரு நிலைக்கு வந்துவிடும். அப்படி ஒரு நிலை வந்துட்டுதுன்னா சிவபெருமான் உடனடியாக ஆசானாக எழுந்தோடி வந்து விடுவார். அதுதான் சொல்வார், மலம் முதிர்தலாவது தனது சக்தி தேய்தற்குரிய துணைக்காரங்கள் காரணங்கள் எல்லாவற்றோடும் கூடி பதனடியும் செவ்வித்தாதல். பதனடியும், அதாவது அதனுடைய வலிமையானது முற்றிலும் அழியத்தக்க ஒரு நிலைமையினை அடைதல். அதுதான், ஆகவே தனது சக்தி தேய்தற்குரிய துணை காரணங்கள் எல்லாவற்றோடும் கூடி, அந்த துணை காரணங்கள் தான் அந்த சிவபுண்ணியங்கள். சிவபுண்ணியங்களோடு கூட கூட ஆன்மாவானது சிவபுண்ணியங்களோடு கூட கூட மலமானது தன்னுடைய சக்தி தேய்தற்குரிய அந்த நிலைகளை எல்லாம் அடைகின்றது. அப்புறம் உயிர் பருவம் அடைதலாவது, இந்த இடம் அந்த கருத்து ரொம்ப முக்கியம். மலம் முதிர்வித்துன்னு சொன்ன பிறகு அரும்பருவம் அடைதலுமே என்று சொன்னார். மலபரிபாகம், மலச்சக்தி அது முற்றிலும் கெடுவதற்குரிய ஒரு நிலைமையினை அடைந்து விட்டதுன்னா அப்ப உயிருக்கு பக்குவம் வந்து விட்டதுன்னு அர்த்தம். அதைத்தான் பருவம் என்று சொன்னார். அதனை அரிய பருவம் என்று விசேடித்தார். அரும்பருவம், அரும்பருவம் என்று விசேடித்தார். அது மிக அரிய ஒரு பருவம் அது. ஏன்னா பல பிறவிகள் அந்த உயிரானது பல பிறவிகள் எடுத்து பல்வேறு சமய நிதிகளிலே ஒழுகி படிப்படியாகத்தான் இந்த பக்குவ நிலையை அந்த உயிர் அடைமையுடைய ஒரே பிறவியிலோ அல்லது ஒரு சில பிறவிகளிலோ இந்த உயிரானது அடைந்துவிட முடியாது. ஆகையினாலே இந்த பக்குவம் வந்து கிட்டுவதற்கு மிக அரிது என்ற கருத்தில் தான் அரும்பருவம் சொன்னார். அப்ப பருவம் அடைதல்னா என்னன்னு முதல்ல உரையாசிரியர் விளக்குகின்றார். அப்புறம் அதை ஏன் அரும்பருவம் சொன்னார் விளக்குகின்றார். உயிர் பருவம் அடைதலாவது, உயிருக்கு பருவம் அடைதல்னா என்ன சொல்றார் பாருங்க. அறிவித்தவாறே அறியவல்லும் செவ்வித்தாதல், மிக அருமையான விளக்கம். அறிவித்தவாறே அறியவல்லும் செவ்வித்தாதல், அதாவது உயிர் தனக்கு உறுதி பயக்கும் உபதேச மொழிகளை குருவானவர் அறிவித்தால் குரு எந்த முறைமையில் அறிவித்தாரோ அந்த முறைப்படியே அதனை செம்மையாக உளங்கொண்டு கடைபிடிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலே உயிர் இருக்கின்றது என்று சொன்னால் அப்போதான் அந்த உயிர் பருவம் அடைந்து விட்டது, பக்குவம் அடைந்து விட்டதுன்னு அர்த்தம். உயிருக்கு பருவம் அதுதான், அறிவித்தவற்றை அறிவித்தவாறே அறியும் வல்லமை பெறுதல் என்று சொல்லலாம். அதுதான், ஆகவே அது அந்த நிலைதான் பருவம் அடைதல். இந்த பருவம் அறிவித்தவற்றை அறிய வல்லும் செவ்வித்தாதல் இருக்க, அறிவித்தவாறே அறிய வல்லும் அந்த செம்மை, அந்த செம்மையை பெறுதல் வந்து மிக அரிது. அதனாலதான் அத அரும்பருவம். ஏன்னா அரும்பருவம் என்றார் எய்துதற்கு அருமை நோக்கி. இந்த பக்குவம் வந்து எழுதற்கு மிக அரிதாகும். இந்த பக்குவத்தை அடைதல் மிக அரிது, அதனாலதான் அரும்பருவன்னார். எவ்வளவு அரிது அது அப்படின்னா, அதைத்தான் வருஞ்செயலில் சொல்ல இருக்கின்றார். அது வருஞ்செயலில் பெறப்படும். வருஞ்செயலுங்க போது இந்த செயலோடு முதல் அதிகரணம் முடிந்து விட்டமையினாலே வருகின்ற செயலில் தொடங்கி இரண்டாம் அதிகரணம். அதனால பாருங்க, இரண்டாம் அதிகரணம் சொன்னார்னா இங்க குருவாக வந்து உணர்த்துவதை அந்த கூற்றினை எடுத்துக்கொண்டு இந்த முதல் அதிகரணத்தை சொன்னார். மண்ணும் அருளால் உணர்த்தி என்பதற்கு இரண்டாம் அதிகரணம். உயிர் செய்த இறப்பில் தவத்தின் பயனாக முதல்வன் வந்து உணர்த்துகின்றார் என்பது இரண்டாம் அதிகரணம். ஆனாலும் இந்த முதல் அதிகரணத்தின் இறுதி பாடலுக்கும் இரண்டாம் அதிகரணத்தின் தொடக்க பாடலுக்கும் அந்த பாடல் தொடர்ச்சியும் உள்ளது. ஆக தனித்தனி அதிகரணங்களாக இருந்தாலும் பாடல் மூலமும் தொடர்ச்சி உள்ளது. பல இடங்களிலே சுவாமிகள் தன்னுடைய உரையிலே இதனை காட்டியிருக்கின்றார்கள், இந்த இடத்திலையும் காட்டுகின்றார்கள். இங்க அரும்பருவம்னு சொன்னார இந்த பாடல்ல. பருவம் என்பது அறிவித்தவாறே அறிய வேண்டும் செவ்வித்தாதல். உயிர் வந்து அறிவித்தால் அறிவது. ஆனாலும் சிறந்த மெய்ப்பொருளை சிவபெருமான் குருவாக வந்து இந்த உயிருக்கு அறிவித்தா எல்லா உயிர்களும் அதை அறிஞ்சிக்க முடியுமா? எல்லா உயிர்களும் அறிவித்தால் அறியும் பண்புடையவை தான். ஆனா எல்லா உயிர்களும் சிறந்த பொருளை சுவாமி உபதேசித்தால் உடனே அறிவித்தவாறே அறிந்து கொள்ளுமா? அறிந்து கொள்ள மாட்டா. அப்ப எல்லா உயிர்களையும் அறிவித்தால் அறிபவை தானே சொல்றோம். சொல்றோம் என்ன சொல்றோம், நம்ம படிமுறையில் அறிவிக்க அறிபவை சொல்றோம். ஆகவே அப்போதைக்கு அந்த உயிர்களின் பக்குவம் எந்த அளவு இருக்கின்றதோ அந்த அளவு, அந்த அளவுக்கு ஏற்ற விஷயங்களை சொன்னால் மட்டும்தான் அந்த உயிரால ஏற்றுக்கொள்ள முடியும். அதனுடைய பக்குவத்துக்கு கடந்த விஷயங்களை சொன்னா அதை அறிவித்தாலும் அறியாது. ஆகவே சோபான முறையில் அறிவிக்க அறிபவை, சோபான முறை தான் படிமுறை. அப்போ உயர்ந்த பொருளை, உயிருக்கு உறுதி பயக்கும் முடிவான பொருளை சிவபெருமான் அறிவித்தார். அதை சிவபெருமான் அறிவிக்க முடியும், குருவாக வந்து அவர் அறிவிக்கின்றார். அதை அப்படியே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வல்லமை அந்த உயிருக்கு இருக்கின்றது என்றால் அதுதான் உயிருக்கு பக்குவம் வந்த நிலை. அது மிக மிக அரிது இந்த பக்குவம் வருதல், அதுதான் அரும்பருவம்னு சொன்னார். எப்படிப்பட்ட அனுபவங்களுக்கெல்லாம் பிறகு உயிருக்கு இந்த அரும்பருவம் வரும் என்பதை வருகின்ற பாடல்களை சொல்கின்றார். அதை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாலே இன்னும் சில குறிப்புகள் சொல்கின்றார். பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி என்றதனானி, பாடல சொல்லியிருக்காரு இல்லையா, அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றின்னு சொல்றார். பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி என்றதனானி பருவம் அடையாதார்க்கு தீக்கை செய்தலும் அடைந்தார்க்கு அது செய்யாமையும் பழுது என்பது பெற்றா சொல்றார். ஆகவே அரிய பக்குவம் வந்த பிறகு சிவபெருமான் ஆசானாக தோன்றி வருவார் அப்படின்னு சொல்லியிரு. அப்போ இங்க ஞான நிலையில இருப்பவருக்கு ஞான தீக்கைன்னு சிவபெருமானே நேரடியாக செய்கின்றார். இந்த ஞான தீக்கைக்கு சொன்னதுதான் மற்ற சரியை கிரியக்கூடிய தீக்கை செய்வதற்கும், சமய தீக்கை விசேட தீக்கை. சமய தீக்கை சரியையில் நிற்கக்கூடியாருக்கு வழங்கப்படுவது, விசேட தீக்கை கிரிய யோகங்களை ஏற்றத்தக்கவருக்கு வழங்கப்படுவது. அவர்களுக்கும் அப்படிதான், அந்த சரியை ஏற்றுவதற்குரிய பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறதா? இந்த ஞானத்தை உணர்த்தினால் உணரக்கூடிய பக்குவம் தான் இங்க அரும்பருவம்னு சொன்னது. மேலும் ஒவ்வொரு நிலைக்கும் அதற்குரிய பக்குவம் வேண்டும் அல்லவா? மற்ற எத்தனையோ வீணான வழிகளிலே செல்வதை விடுத்து திருக்கோயில் தொண்டு ஏற்ற வேண்டும், அடியார் தொண்டு ஏற்ற வேண்டும் அப்படின்னு அந்த சரியை நெறிக்கு வருவது எவ்வளவு சிறப்பானது. வந்துட்டாலே போதுமா, மலமலம் இந்த ஞானத்துக்கு ஞான நெறிக்கு வந்து விடுவார்கள், விரைவில் வந்து விடுவார்கள். ஆகவே அந்த சரியைக்குரிய பக்குவம் அவர்களுக்கு இருக்கிறதான்னு பார்த்துதான் சமய நெறிக்கை வழங்கணும். அதனால பருவம் அடையாதார்க்கு தீக்கை செய்தலும் அடைந்தார்க்கு அது செய்யாமையும் பழுது என்பது பெற்றாம். ரெண்டுமே பழுது, பழுதுனா குற்றம். பக்குவம் வராதவருக்கு தீக்கை செய்தலும் பக்குவம் வந்தவருக்கு தீக்கை செய்ய மாட்டேன் என்று மறுப்பதும் ரெண்டுமே பழுது. என்னன்னா ஞான தீக்கையில இந்த நிலையில வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பக்குவம் வந்தால்தான் சிவபெருமான் குருவாக எழுந்துள்ளி வருகின்றார். எதற்கு? ஞான தீக்கை செய்வதற்கு. இல்லையா? அப்ப சிவபெருமான் எந்த முறையில் நடந்து கொள்கிறாரோ அந்த முறையில தானே மற்ற தீக்கை வழங்குகின்ற ஆச்சாரியர்களும் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே பக்குவம் வந்துட்டா சிவபெருமான் தவறாமல் வருகின்றார். அதுபோல பக்குவம் வந்தவருக்கு ஏனைய தீக்கை செய்யும் ஆசிரியர்கள் தவறாது தீக்கை செய்ய வேண்டும், வராதவர்களுக்கு செய்யலாகாது என்று இங்கே உரையாசிரியர் உணர்த்துகின்றார். இந்த பாடலினால என்ன சொல்லப்பட்டது, இந்த பாடலுடைய சாரம் என்ன, அதை ஒரு வாக்கியத்திலே சொல்கின்றார் பாருங்கள். இதனானே அத்துவ சுத்தியின் சிறப்பு கூறப்பட்டது. ஆகா, இதுதான் இதனுடைய சாரம். அத்துவ சுத்தியின் சிறப்பு கூறுகின்றார். ஏன்னா சிவதீக்கையிலே இயற்றப்படுகின்ற முக்கியமான கிரியை என்ன, இந்த அத்துவ சுத்தி தான். அத்துவ சுத்தியினுடைய சிறப்பை சொல்கின்றான். ஏன்னா அதுல என்ன ஐயா அப்படி சிறப்பு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம்னா நம்ம அந்த அத்துவ சுத்தியின் பெருமையை உணரலன்னு அர்த்தம். ஏன்னா அது சிவபிரகாசம் ரொம்ப அற்புதமா சொல்லுது. எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர்வித்தின் உள்ளையில் அகலும் சொன்னார். அந்த அதுவாக்கள் அடங்கி கிடக்கின்றனவே வினைகள், அவை ஒன்றிரண்டு பிறவிகளை தரக்கூடியவையா? எண்ணற்ற பிறவிகளை தரக்கூடிய வினைகள் இன்னும் இந்த ஆன்மாவால் அனுபவிக்கப்படாமல் அத்துவாக்களிலே கிடக்கின்றன. முதல்வன் குருவாக எழுந்தொழி வந்து இந்த அத்துவ சுத்தியின் கிரியை செய்யும் பொழுது தன்னுடைய கிரியாசக்தி விருத்தியாகிய நீக்கையினாலே இந்த அத்துவ சுத்தியை செய்யும் பொழுது என்ன செய்கின்றான்? இன்னும் எத்தனை எத்தனையோ கோடி கோடி பிறவிகளை தரக்கூடிய அந்த வினைகளை போக்கி அருள்கின்றான். வரக்கூடிய ஏராளமான பிறவிகளை தடுத்து அந்த உயிருக்கு முக்கிய அருள்கின்றான். இந்த அத்துவ சுத்தி எவ்வளவு சிறப்பானது! ஆகையினாலே பிராரத்த கர்மத்தை உடலுடாக கழிய செய்கின்றார், ஆணவ மலத்தையும் ஆகாமிய வினையும் ஞான சக்தியால் ஒடுக்குகின்றார். அத்துவ சோதனையாலதான் இவ்வளவும் செஞ்சாலும் அந்த உயிருக்கு வந்து இனி எத்தனையோ பிறவிகளுக்கு ஏதுவாக வினைகள் இருக்கின்றனவே, அவை இருந்தால் அதனுடைய வேலை செய்யத்தானே செய்யும். அதை இட ஒட்டாமல் அந்த வினைகளை வந்து விளைவினை பயக்க ஒட்டாமல் அந்த வினைகளை எல்லாம் போக்குகின்றார். அத்துவாக கிடக்கின்ற வினைகளை எல்லாம் நானே அத்துவ சுத்தியின் சிறப்பு கூறப்பட்டது. அது எல்லையில் பிறவி நல்கும் இருவினை எரிசேர் வித்தின் உள்ளை நகலும் நெருப்புல விட்ட வித்து மாறி அத்துவ சுத்தியில் அந்த வினைகளை கூறாம் கொடுக்குகின்றான்னு சிவப்பிரகாசத்துல ரொம்ப அற்புதமா சொல்றார். உரை தரும் என்பது முதல் இத்துணையும் உருவாகி வந்து உணர்த்தி என்னும் முதற்கூற்று பொருளை விரித்து உணர்த்தியவாறு, இந்த முதல் அதிகரணத்தின் முதல் பாடல் உரை தரும் இப்பசுவர்க்கம் உணரின் மூன்றாம், அந்த பாடலை தான் உரை தரும் என்று சொன்னார். இப்ப இது இறுதி பாடல் ஒன்பது செய்திகள் இந்த முதல் அதிகரணத்துல உரை தரும் தொடங்கி இந்த மூன்று சிவத்து அணுக்கள் பாடல் வரைக்கும் ஒன்பது செய்வது. இதனால முதற்கூற்று பொருளை விரித்து உணர்த்தினார். குருவாகி வந்து உணர்த்துதல் எப்படி என்று விரித்து உணர்த்தினார். குருவாகி வந்து உணர்த்தினா முதல் கூறு, அதை விரித்து உணர்த்தி விட்டார். அடுத்தார் போல என்ன செய்திருக்கின்றார்? இனி மண்ணும் அருளால் உணர்த்தி என்னும் இரண்டாம் கூற்றினை இருபத்தைந்து செய்யுடான் விரித்து உணர்த்துகின்றார். முதல் அதிகரணம் ஒன்பது செய்திகள் தான், ஆனா இரண்டாம் அதிகரணம் மிக விரிவானது, இருபத்தைந்து செய்திகள். மற்றும் மூன்றாம் அதிகரணம் நான்காம் அதிகரணம் மிக சுருக்கமானவை, இந்த இரண்டாம் அதிகரணம் தான் மிக விரிவானது, ஏராளமான செய்திகள் அடங்கியது. இனி மண்ணும் அருளால் உணர்த்தி, அதாவது மண்ணும் அருள் என்பது இறப்பில் தவத்தை குறித்ததுன்னு பார்த்தோம். அந்த இறப்பில் தவத்தின் பயனாக சுவாமி குருவாக வந்து உணர்த்துகின்றார். எனவே அந்த இறப்பில் தவம் இதனுடைய பெருமைகளை தான் சொல்ல இருப்பது இரண்டாம் அதிகரணம். அதனை இப்பொழுது நாம் தொடங்கிக் கொண்டு பார்க்கலாம். இரண்டாம் அதிகரணம் அதுல முதல் பாடல், அதாவது இந்த பாடல் எந்த நோக்கில் சொல்லப்பட்டது ஏற்கனவே பார்த்தோம். போன அதிகரணத்தின் கடைசி பாடலுக்கு தொடர்ச்சியா வருது. போன அதிகரணத்துல இறுதி பாடல்ல அரும்பருவம் அடைதலுமே ஆசானாகி தோன்றி என்று வந்தது. அப்ப அந்த உயிர் எழுதக்கூடிய பக்குவத்தை அரிய பக்குவம் என்ற கருத்தில் அரும்பருவம் சொன்னார். ஏன் அது பெறற்கரிய பேரு அந்த பக்குவம், சிவபெருமானுக்கு சீடனாக விளங்கக்கூடிய ஒரு பக்குவம் இருக்க அது பெறற்கரிய பேரு. ஏன் அதனை அவ்வளவு அரிய பக்குவம்னு சொன்னார்? அவ்வளவு அரியதுன்னு ஏன் சொன்னார்? ஏன்னா பல பிறவிகள் எடுத்து பல்வேறு சமய நெறிகளிலே ஒழுகி, பல்வேறு சமயங்களில் சார்ந்தா மட்டும் போதாது, அந்தந்த நெறிப்படி ஒழுகி படிமுறையில் வளர்ச்சி பெற்று வந்து சைவத்தை அடைந்து அதில் சரியை கிரியா யோகங்கள் ஆகிய அந்த இறப்பில் தவங்கள் இவைதான். அந்த இறப்பில் தவங்களை எல்லாம் செய்து செய்ததன் பயனாகத்தான் அந்த அரும் பருவம் அரிய பக்குவம் கைகூடும். அப்போ எவ்வளவு பெரிய பேர் அது! இப்போ ஒரு உலகியல்ல நாம ஒரு சிறந்த உத்தியோகத்தை நாம பெறணும்னா அது பள்ளியில் பல ஆண்டுகள் படித்து, கல்லூரியில் பல ஆண்டுகள் படித்து, போட்டித் தேர்வு எழுதி, நேர்முக தேர்வு எல்லாம் தேறி அதற்கப்புறம் பெறுறோம். அப்ப அதனை சொல்றோம், இது லேசான வேலை இல்லப்பா, இதை பெறணும்னா நாம பல்வேறு படிமுறைகளை கடந்து போட்டிகளை வென்று வர வேண்டும் சொல்றோம். அத மாதிரி நமக்கு வந்து இந்த பிராரத்த வினை வரும்பொழுது ஆகாமிய வினை தோன்றி இன்னும் அதன் காரணமாக நாம பல்வேறு பிறவிகளிலே நாம வந்து புகுந்து உழல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அந்த விருப்பு வெறுப்புகளையும் நம்ம கட்டுப்படுத்தி சமய நெறிகளில் ஒழுகி சான்றோராக வாழ்ந்து அதுல மேல் உயர்ந்த சமயங்களை எல்லாம் நாம் கடைபிடித்து இறுதியில் அதன் பயன அவற்றின் பயனாக சைவ சமயத்தை அடைந்து அதுல சரியை கிரியா யோகம் இவற்றையெல்லாம் வலுவாமல் ஏற்றினாதான் இந்த சிவபெருமானிடம் ஞானதீக்கை பெறுவதற்குரிய அந்த அரும்பருவம் அரிய பக்குவம் அப்பதான் கைகூடும். அதை சொல்கிறது இந்த பாடல். இந்த பாடலை நாம் பார்க்கலாம். புறச்சமய நெறி நின்றும் அகச்சமயம் புக்கும் புகன் மிருதி வழியுடன்றும் புகழும் ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும் அருந்தவன்கள் புரிந்தும் அருங்கலைகள் பல தெரிந்தும் ஆரணங்கள் படித்தும் சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் வேத சிறப்பொருளை மிகத் தெளிந்தும் சென்றால் சைவத்திறத்தடைவர். இதில் சரியை கிரியாயோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியைச் சேர்வர். மிகத் தெளிவாக சொல்லியிருக்கின்றார் ஆசிரியர். பதவுரையின் மூலம் நாம் பார்ப்பது நமக்கு மிகவும் பயன் தரும். ஏனென்றால் பொழிப்புரை மிகச் சுருக்கமாக உள்ளது. பாடலை வைத்தே நாம் பொருளை உணர்ந்து கொள்ளலாம் என்ற கருத்திலே பொழிப்புரையினை மிகச் சுருக்கமாக சுவாமிகள் அருளியிருக்கின்றார்கள். ஆகவே நமக்கு பதவுரையும் இங்கு அவசியமாகின்றது. அதனை பார்க்கலாம். மேற்கூறிய அரும்பருவம் அடைதல் பொழிப்புரையில இப்படிதான் சொல்லியிருக்காங்க சுவாமிகள். அதை அப்படியே கடைபிடித்து பதவுரையில் சொல்கின்றார். இந்த பாடல் வந்து முந்தைய பாடலுடைய தொடர்ச்சின்னு பார்த்தோம். அந்த அரும்பருவம் அடைதல் வந்து எப்படிப்பட்ட படிமுறைகளை கடந்து வர வேண்டும் அதைத்தான் சொல்றார். மேற்கூறிய அரும்பருவம் அடைதல் புறச்சமய நெறிநின்றும், அதாவது புறச்சமய நூல் வழியே ஒழுகியும், புறச்சமயத்தில் நின்றும் இல்ல, புறச்சமய நெறி நின்றுன்றாங்க. ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒரு நெறி இருக்கு இல்லையா, அந்த நெறியை கடைபிடித்து வாழணும். அதான் நம்முடைய ஆர்வனாவலர் பெருமான் சொல்வார். எந்த ஒரு சமயத்தையும் ஒருவன் சேர்ந்திருந்தான் என்றால் அந்த சமயத்தின் நெறியினை கடைபிடித்தால்தான் அந்த சமயத்தினால் உணர்த்தப்படும் பயனை அடைவான் என்று சொல்வான். இந்த மாதிரி புறச்சமய நூல் வழியே ஒழுகியும் அகச்சமயம் புக்கும், அதாவது அகச்சமய நூல் வழியே சென்று ஒழுகியும், சரி இப்படி புறச்சமய நெறி நடக்கும் போதும் அகச்சமய நெறி நடக்கும் போதும் என்னென்ன நூல்கள் எல்லாம் இந்த உயிர்கள் கற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, என்னென்ன மாதிரி எல்லாம் அவற்றுக்கு பக்குவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றன, அவற்றை விழித்துச் சொல்கின்றன. மிருதி புகழ் வழி உழன்றும், மிருதி நூல் சொல்லும் வழியே சென்று ஒழுகியும், மிருதி நூல் அதாவது ஸ்மிருதி என்று சொல்வார்கள். இது வர்ணாசிரம தர்மங்களை கூறுவது, பொதுவான ஒழுக்கங்களை மட்டுமன்றி வர்ணாசிரம தர்மங்களை சிறப்பாக எடுத்துச் சொல்வது, தத்தம் வர்ணத்துக்கும் ஆசிரமத்துக்கும் ஏற்ற ஒழுக்கங்கள். இவற்றை முதன்மையாக கொள்ளக்கூடாது. இவற்றை முதன்மையாக கொண்டு இதை எடுத்ததுக்கெல்லாம் இந்த நோக்கிலே பார்த்தால் அது வந்து பொருத்தமற்றது, உயிருக்கு வழிவகுக்காது. அதனாலதான் உழன்றும் என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். புகன் மற்றதெல்லாம் எதுலையுமே உழன்றும்னு சொல்லல பாருங்க, இதுதான் உழன்றும். புகன் மிருதி வழி உழன்றும், புகழ் என்றால் இந்த இடத்துல சொல்லப்படுதல் அந்த அர்த்தத்தில் சொல்றார். அப்புறம் புகழும் ஆச்சிரமத்து ஆச்சிரம அறத்துறைகள் அவை அடைந்தும், வேதங்களில் கூறியவாறு ஆச்சிரம தர்ம நெறிகளின் வலுவாது ஒழுகியும். இப்ப மிருதிகள்ல வந்து நம்ம முக்கியமா வர்ணங்கள் எடுத்துக்கணும், ஆச்சிரமங்களை தனியா சொல்லியிருக்க. ஆசிரமம் வந்து பிரம்மச்சாரியம் இல்லறம் வானப்பிரசம் துறவரம் இந்த நாளும் அந்த தர்ம நெறிகளில் வலுவாது ஒழுகணும், வலுவாது ஒழுகியும். அருந்தவங்கள் புரிந்தும் செயற்கரிய தவங்களை செய்தும், தவம்னு மட்டும் சொல்லல அருந்தவம் செயற்கரிய தவங்களை செய்து பலவற்றை பயின்று செயற்கரிய தவங்களை செய்தும், அப்புறம் அருங்கலைகள் பல தெரிந்தும் அரிய கலைஞானங்கள் பலவற்றை பயின்றும், பல்வேறு கலைகளை பயின்றும், ஆரணங்கள் படித்தும் வேதங்களை ஓதியும், சிறப்புடைய புராணங்கள் உணர்ந்தும் சிறப்பினை உடைய புராணங்களை அறிந்தும், வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும், அதாவது உபநிடத பொருளை மிக ஆராய்ந்து தெளிவுற்றும். வேத சிறப்பொருள், சிரம் என்பது தலை, வேதத்தினுடைய தலையாய பொருள் என்னன்னா உபநிடதம் தான், இதுதான் வேதத்தின் சாரமாக திகழ்வது. அந்த உபநிடத பொருளை மிக ஆராய்ந்து தெளிவுற்றும் சென்றால் சைவத்திறத்தடைவர். இஞ்ஞனம் சோபான முறையால் பல பிறவிகளிலும் ஏற்பட்டு நிகழ்ந்து முற்று பெற்று, இதற்கு பல பிறவிகள் ஆகணும் இல்லையா, புறச்சமயங்கள் பலவற்றிலும் ஒழுகி அகச்சமயங்கள் பலவற்றிலும் ஒழுகி அந்த நெறி பயின்றதனால இந்த மாதிரி மிருதி வழி ஒழுகி ஆசிரம நெறிகள்லாம் ஒழுகி அருங்கலைகள் படித்து புராணங்கள் படித்து உபநிடதங்களை மிகத் தெளிந்து இத்தனையும் செய்வதற்கு ஒன்று ரெண்டு பிறவி போதுமா, பல பிறவிகள். இப்படி பல பிறவிகளையும் படிமுறையில சோபான முறையில நிகழ்ந்து அது முற்று பெற்றால் இந்த நெறிகள் எல்லாம் கடைபிடித்து முற்றிய நிலை வந்தால் அப்பந்தான் எதை அடைவர், சைவத்திறத்தடைவர். சைவக்கூற்றின் முடிவாகிய சித்தாந்த சைவத்தை தலைப்படுவர். சைவம்னு சொல்லாம சைவத்திறம் நாரு, ஏன்னா அந்த அகச்சமயங்களை எல்லாம் கடந்து விளங்குகின்ற சித்தாந்த சைவம் என்ற கருத்தில் தான் சைவத்திறம் என்று சொன்னார். ஆகவே சைவத்திறத்து அடைவர். பல பிறவிகளையும் இப்படி இந்த மாதிரி பல்வேறு சமய நெறிகளை ஒழுகி அந்த நெறியெல்லாம் முற்று பெற்றால்தான் சைவக்கூற்றின் முடிவாகிய சித்தாந்த சைவத்தினை தலைப்படுவர். சித்தாந்த சைவத்தை அடைகின்றார்கள் அவ்வளவுதான். சித்தாந்த சைவத்தை அடைஞ்சிட்டா உடனே பக்குவம் வந்துருமா இல்ல, அதுக்கப்புறமும் இதை சொல்லி முடிச்சுக்கிறார், அதை கேட்டுக்கிறோம். சித்தாந்த சைவத்தை தலைப்படுவர் அன்றி ஒருங்கே ஒரு காலத்து முற்று பெறுவதன்று. இப்படி பல விரைவுகள் எடுத்து பல்வேறு சமய நெறிகள் ஒழுகினாதான் சித்தாந்த சைவத்துக்கே வர முடியுமோ ஒழிய, ஏதோ ஒரு காலத்துல உடனடியா வந்துடக்கூடிய விஷயம் இல்ல எது இந்த சித்தாந்த சைவத்தை அடைகின்ற இந்த முறை. சரி, சித்தாந்த சைவம் வந்த பிறகும் இந்த பருவம் பக்குவம் எப்ப வருது, இதில் சரிய கிரியா யோகம் செலுத்திய பின் இச்சித்தாந்த சைவத்திலும் சரிய கிரியா யோகங்களை அனுட்டித்து முற்றிய பின் போதுமான அளவு பக்குவம் வருவதற்கு போதுமான அளவுக்கு சரியை கிரிய யோகமாகிய நெறிகளை, இது என்ன நெறிகள், இவற்றுக்கு என்ன விளக்கம் என்று கேட்டால் பின்னால் விளக்குகின்றார். அது வந்து சாத மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், என்ற பெயரிலே விளக்குகின்றார் ஆசிரியர். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாடல் வந்து அற்புதமாக விளக்கி வருகின்றார். இதெல்லாம் சித்தியார மாதிரி இன்னொரு நூலை நாம இவ்வளவு விளக்கமா பார்க்க முடியாது. சிவஞான போதம் தான் கேட்கணும்னா இவையெல்லாம் ஏற்கனவே தெரிந்திருக்கணும். அதிபக்குவர்களுக்கு சொன்னது இந்த நூலை சித்தியார சில இடங்கள்ல யாரும் சிறப்பித்து சொன்னா சிவஞான போதத்தோட சிறப்பிங்கன்னு அர்த்தம் இல்ல. சிலர் அப்படி விபரீதமாக பொருள் கொள்கின்றார்கள். அது அவர்கள் பொருள் கொண்டதனுடைய பிழையாகும். சிவஞான போதம் யாருக்கு சொன்னது? சீவிரதர சத்தினிவாதம் உடையவர்களுக்கு. இப்ப மார்வாடியம் சுவாமிகள் வந்து சிவஞான போதத்துக்கு அருள் இருக்கின்றார்கள் என்றால் சிவஞான சித்தியார்ல தான் இருந்துதான் ஏராளமான மேற்கோள்களை காட்டி அதை வச்சுதான் சிவஞான போதத்துக்கு இது பொருள் அப்படின்னு நிலைநாட்டுகின்றார். அதனாலே ஒரே காலத்தில் இருந்தும் ஏன் வழிநூல் செய்தார் இந்த நூலாசிரியர் அப்படின்னா, அந்த உயரிய பக்குவ நிலைக்கு உள்ளவர்களுக்கே மட்டுமன்றி அதனிலும் கொஞ்சம் குறைந்த பக்குவ நிலையில் உள்ளவர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற கருணையோடு தான் இந்த சித்தியாரை செய்திருக்கின்றார். மற்றபடி மெய்கண்டார் நூலை தாண்டி செஞ்சிட்டார் நோக்கோட யாரும் சித்தியாரை புகழ்வது கிடையாது. ஏன்னா இந்த நூலாசிரியர் சொல்லியிருக்கிறார், மெய்கண்டா நூல் சென்னியிற் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான்னு சொன்ன பிறகு நாமளா போட்டு முரண்பாடு கொண்டா அது என்ன பயன்? ஆகையினாலே இதை சொல்கின்றார் பாருங்க, அப்படி சைவத்தை அடைந்த பிறகு அது சரிய கிரியாயோகம் செலுத்தி அதை முற்றுவித்த பிறகுதான் ஞானத்தால் சிவனடியை சேர்வர், ஞானத்தை பெற்று அதனால் சிவபிரான் திருவடிகளைச் சேர்வர் என்க பதவுரை விளக்கமா சொல்லியாச்சு. இப்ப பொழிப்புரை சுருக்கமாக சொல்கின்றார் இந்த சுவாமிகள். அதை பார்க்கலாம். பொழிப்புரை மேற்கூறிய அரும்பருவம் அடைதல் இஞ்ஞனம் சோபான முறையார் பல பிறவிகளிலும் மேற்பட்டு நிகழ்ந்து முற்றுப் பெறுவதன்றி ஒருங்கே ஒரு காலத்தும் உற்றுப் பெறுவதன்று. ஆமா, ஒரு பிறவி எடுத்தது இந்த ஆன்மா அந்த ஒரு பிறவிலேயே வந்து சித்தாந்த சைவத்தை உணர்ந்து அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சதுன்னா அது முடியாது, சாத்தியமே கிடையாது. ஏனென்றால் ஆன்மாவினுடைய நிலை அப்படி இருக்கின்றது. பல பிறவிகள்ல பல சமயநெறிகள் ஒழுகிதான் சித்தாந்த சைவத்துக்கு வர முடியும். வந்த பிறகும் அதுல சரியை கிரியா யோகங்களை போதுமான அளவுக்கு இயற்றிய பிறகுதான் அந்த அரும்பருவம் அடையும். அரும்பருவம் அடைந்த பிறகு குருவருளால் ஞானத்தை பெற்று முத்தி அடையும். ஞானத்தால் சிவனடியை சேர்வர். சைவத்திறம் என்றது சைவக்கூற்றின் முடிவாகிய சித்தாந்த சைவத்தை அடியன் குறிப்பிட்டார். சென்றால் என்பது சேரல் அருமை விளக்கு நின்றது. சென்றால் எங்க சொல்றாரு? வேத சிறப்பொருளை மிக தெளிந்தும் சென்றால், வேதத்தினுடைய அந்த தலையாய பொருளை மிகவும் தெளிவுற்று சென்றால் அப்படின்னா, சென்றால்னா உன்னால் அப்படி செல்ல முடியும் என்றால் நீ சைவத்துக்கு வரலாம் சென்றால். ஆகவே இது செல்லுவதற்கு அருமை குறித்தது. ஏன்னா உபநிடத பொருளை தெளிவது அத்துணை எளிதன்று, அந்த அளவுக்கு உயர்வதும் அத்துணை எளிதன்று. ஆகவே அந்த அருமையை விளக்கி சொன்னார். இதனானே மேற்கூறிய பருவமடையும் முறைமை கூறுமுகத்தான் மண்ணுமருள் என்றதன் வகையும் அவற்றிற்கு வாயில் இவை என்பதும் வகுத்து கூறப்பட்டன. எத்தனை அருமையான விளக்கம்! போன பாடல்ல வந்து அரும்பருவம்னு வந்தது, அந்த அது அரிய பக்குவம்னு ஏன் சொன்னாருங்கிறதுக்கு விளக்கம். ஏன்னா பல பிறவிகள்ல பல சமயநெறிகள் ஒழுகி அப்புறம்தான் சித்தாந்த சிவம் வர முடியும். அதுலயும் சரியக்கிரிய யோகம் இயற்றிய பிறகுதான் அந்த அரும்பருவம் கிடைக்கும். அதனுடைய அருமையை சொன்னார். அப்ப இந்த அதிகரணத்துல என்ன பொருள்? இந்த அதிகரணத்தினுடைய கருத்து என்ன? மண்ணு மருளால் உணர்த்தி என்பது, மண்ணு மருள் என்பது இறப்பில் தவம். அப்ப அந்த இறப்பில் தவத்தை பத்தி இதுல சொல்லியிருக்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருமே. சொல்லியிருக்குது. என்ன சூத்திரத்துல மண்ணும் அருள் இறப்பில் தவம் அப்படின்னு மட்டும் தொகுத்து சொன்னதை இங்க அந்த இறப்பில் தவங்கள் எவை அப்படின்னு வகுத்து சொல்லியிருக்கு தனித்தனியா. சரியை கிரியா யோகம் அப்படின்னு இந்த பாடல சொல்லியிருக்கு இல்லையா? இந்த பாடல சொன்ன இந்த சரியை கிரியா யோகம் தான் சூத்திரத்துல சொன்ன மண்ணும் அருள், அதாவது இறப்பில் தவம் என்று. அதனால்தான் இங்க அருமையா சொன்னாங்க. மேற்கூறிய அந்த அரும்பருவம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்கின்ற அந்த முறையில இந்த பாடல் மேற்கூறிய பாடலுக்கு தொடர்ச்சியாகவும் அமைந்து, அதே சமயத்தில் இது இரண்டாம் அதிகரணத்தில் இருப்பதற்கு ஏற்ற வகையிலே அந்த மண்ணு மருளாகிய இறப்பில் தவத்தையும் வகுத்து கூறியவாறும் ஆயிற்று. எவ்வளவு அருமையான ஒரு விளக்கம் பாருங்க. இதனானே மேற்கூறிய பருவமடையும் முறைமை ஒருமுகத்தான் மண்ணு மருள் என்றதன் வகையும், வகைன்னா அதனுடைய பிரிவு, இறப்பில் தவத்தினுடைய பிரிவு என்ன? சரியை கிரிய யோகம். அவளை பிரிச்சு மட்டுமா சொல்லிச்சு இறப்பில் தவத்தை? அந்த சரியை கிரிய யோகங்களை அடைவதற்கு வாயில்களாக உள்ளவை எவை? புறச்சமய நெறிகள், அகச்சமய நெறிகள், இவையெல்லாம் வாயில்கள். அந்த புரட்சமய நெறி அகச்சமய நெறியெல்லாம் பல பிறவிகள்ல எடுத்து அவற்றை எல்லாம் கடைபிடித்து வந்தால்தான் இந்த சரியக்கிரிய யோகத்துக்குள்ள நுழைய முடியும். எனவே இறப்பில் தவமானது சரியக்கிரிய யோகம் என்று மூன்று வகையாக இருக்கின்றது. இந்த சரியக்கிரிய யோகங்களை செய்வதற்கு நான்